நமஸ்காரம். ஒரு கேள்வி வந்திருந்தது, அதற்கு பதில் கூறுகிறேன். நாம பாட்டுக்கு எதேதோ செயல்களில் ஈடுபட்டிருக்கோமே, இதெல்லாம் பகவானுக்கு பிடித்ததாக இருக்குமா? அவருடைய திருவுள்ளத்தை எப்படி தெரிந்து கொள்ள? அவர் இதுக்கு பிடிச்சிருக்காங்கிறத, நாம செய்யறது அவருக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது என்பது கேள்வி. இதற்கு ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது ஒண்ணுதான் பதில். நாம பகவானை நேர தெரிந்து கொள்ள முடியாது. அவர் என்ன நினைப்பார், அவருக்கு பிடித்தமானது எது, பிடிக்காதது எது, இவை அனைத்தையும் சாஸ்திரத்தின் மூலமாகவும் ஆச்சாரியர்கள் நமக்கு செய்திருக்கிற உபதேசத்தின் மூலமாகவும் தான் தெரிந்து கொள்ள முடியும். ஆச்சாரியர்கள் தாங்களா தங்க மனம் போனபடிக்கு சொல்லுடுறதில்லை. வேதம், இதிகாச புராணங்கள் என்ன கூறியிருக்குமோ அதைத்தான் சொல்வார்கள். அப்படி எத்தனையோ ஆச்சாரியர்கள் அவதரித்தனர். அதில் இன்றைய நன்னாள் பகவத் ராமானுஜருடைய 1000வது திருநக்ஷத்திர நன்னாள். சித்திர மாசம், திருவாதிரை திருநக்ஷத்திரம். இன்றைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் ஸ்ரீபெரும்புதூரில் இதே சித்திரை திருவாதிரையில் ராமானுஜர் அவதரித்தார். இந்த நல்ல வேளையில் உலகமே அவருடைய சஹஸ்ராப்தியை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் அவருடைய உபதேசங்கள் மூலமாக பகவானை அறிந்து கொண்டு பகவானுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதை அதன் மூலமாகவே தெரிந்து கொண்டு விடலாம். ராமானுஜர் மிகவும் எளியவர். அடிமட்டத்திலிருந்து அறிந்தவர். எங்கோ வேதாந்தத்தை மட்டும் பார்த்து மக்களுக்கும் அதுக்கும் தொலைதூரம் என் இருந்தவர் அல்லர். நம்ம ஒத்தத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒன்றி பிணைந்திருப்பதுதான் வேதாந்தம். இப்படி பாருங்களேன், ராமானுஜருடைய உபதேசத்தின்படி நாம கீதையிலிருந்தோ உபநிடதங்களிலிருந்தோ தள்ளி இருக்கவில்லை. எங்கோ தள்ளி இருக்கிறார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் பரம்பொருள் நமக்கு உள்ளேயே எழுந்தருளியிருக்கிறார். அப்படி பகவானே நம்மோடு ஒட்டி கொண்டு உறவாடி கொண்டு இருக்கும்போது அவரை சொல்ல வந்த வேதங்கள் மட்டும் நம்ம இடத்திலிருந்து விலகியா இருக்கும்? அதனால எங்கோ இருக்கிறவனை பத்தி மட்டும் அது சொல்ல வரலை. ராமானுஜர் ரொம்ப அழகா ஒரு கருத்து சொல்றார். நமக்கு மிக அருகில் நமக்குள்ளேயே பகவான் இருக்கிறார். சாதாரணமா நம்ம கிட்டக்க ஒரு பொருள் இருக்கு, இல்ல யாரோத்தர் கூடவே இருக்காருன்னு வச்சுப்போம். அப்ப அவரை பத்தி பெருமை நமக்கு புரியாது. சரி, நம்மோட இருக்கிறவர் தானே அப்படின்னு சுமாரா நினைச்சு விடுவோம். அதுக்காகத்தான் வேதாந்தம், உனக்குள்ளேயே பகவான் இருக்கிறதுனாலே நீ எளிதா நினைத்துக் கொண்டு விடுவாய். அவர் அப்படி ரொம்ப எளியவர் அல்லர். எத்தனைக்கு எத்தனை உன்னோட உறவாடி எளியவரா இருக்காரோ அத்தனைக்கத்தனை பெருமை உடையவர், வலியவர். இன்னும் இந்த எளிமையை பார்த்து நமக்கு ஒரு சந்தேகம் வந்துட போறதே, அந்த சந்தேகத்தை தீர்க்கணுங்கிறதுக்கு தான் வேதாந்தம் அவரை வலியவர்னு சொல்லுகிறது. அதனால அதை எந்த வரிசையில பார்க்க வேண்டும்? பகவான் நமக்குள் எப்போதும் இருக்கிறார், மிகவும் எளியவர். ஆனால் அது கண்டு நமக்கு ஒரு குழப்பம் வந்துட போறது, வெறும் எளியவர்னு நினைச்சுன போறோம், மிக மிக உயர்ந்தவர் என்று வேதாந்தம் சொல்லுகிறது. அதையே கொஞ்சம் தலைகீழ பார்த்தோம்னு வச்சுங்க, சம்ஸ்கிருத வேதம் வேதாந்தத்தில் ரொம்ப பெரியவர் என்று பேசிவிட்டது. அதனால நாம அதை நினைத்து கொஞ்சம் பயந்து போய் ஒதுங்க தொடங்கி விடுவோம். இல்ல இல்ல, அவர் பெரியவர் நினைச்சது மட்டும் ஒதுங்கி போயிடாதே, ரொம்ப எளியவர் அப்படின்னு தான் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் சொல்ல வந்தன. அப்படித்தான் ஆச்சாரியர்கள் உபதேசிக்கிறார்கள். அப்ப அவரை பெரியவர்னு சொல்ல வேண்டியது தேவையா இருக்கு, அவரை எளியவர்னு சொல்ல வேண்டியதும் தேவையா இருக்கு. ஆழ்வார்கள் பாசுரங்கள் படி எளியவர் மட்டுமே அப்படின்னு புரிஞ்சிட்டோம்னால் மதிக்கவே மாட்டோம். அப்ப சம்ஸ்கிருத வேதாந்தத்தின்படி வலியவர்னு புரிஞ்சுக்கணும். இல்ல சம்ஸ்கிருத வேதத்தின்படி பெரியவர் மட்டுமே, ரொம்ப உயர்ந்தவர் எட்டாக்கனி அப்படின்னு பார்த்தோம்னால் கிட்டக்கே போக மாட்டோம், விலகிடுவோம். அப்ப ஆழ்வார்களுடைய பாசுரத்தின்படி எளியவர்னு புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அது ரெண்டும் எவ்வளவு தேவை இருக்கு பாருங்க. இதைத்தான் பரத்வம் சௌலபியம்னு சொல்லுவார்கள். பரத்வம்ங்கிறது மேன்மை, சௌலபியம்ங்கிறது எளிமை. அவருடைய எளிமையை தமிழ் வேதங்கள் சொல்ல வந்தன, அவருடைய மேன்மையை சம்ஸ்கிருத வேதம் சொல்லித்து. இந்த ரெண்டு சேர்த்தது தானே பிரம்மம், ரெண்டு சேர்ந்தவர் தானே கடவுள். அத ரெண்டு கண்களாலே நம்ம பாக்கிறோம். கண்ணு ரெண்டா இருந்தாலும் பொருள் ஒன்னத்தானே தெரியணும். அத போல ரெண்டு வேதங்களும் சேர்த்து மேன்மையும் எளிமையும் உடையவர் பரம்பொருள் அப்படின்னு தான் சொல்ல வந்தன. இதுதான் ராமானுஜருடைய ரொம்ப முக்கியமான கொள்கை. இத சொன்ன ராமானுஜர் ரொம்ப மேன்மை உடையவர், ஆதிசேஷனுடைய அவதாரம். அதே சமயம் நம்ம போன்ற ஏழை எளிய மக்கள் ஒத்தொத்தரை பத்தி நம்மோட பழகி தெரிந்து கொண்டவர், அப்ப ரொம்ப எளியவர். அவர் வெறும் எளியவர், ஏதோ பக்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் அப்படி நினைச்சு கூடாது. ஆதிசேஷனுடைய அவதாரம், ஐந்து ஆயுதங்களுடைய அவதாரம். ஓ, அப்ப அவ்வளவு உயர்ந்தவரா என்று நினைத்து கொண்டு விலகி போக தேவையில்லை. நம்மோட நம்ம நல்லத்துக்காக பெருமானிடத்தில் வேண்டி நம்ம எல்லாருக்கும் முக்தியே உறுதி செய்து கொடுத்தவர். இப்படித்தான் எம்பெருமானை பத்தியும் தெரிந்து கொள்ள வேண்டும், எம்பெருமானாரை பத்தியும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 1000வது ஆண்டு விழா நடக்கும் தருணத்தில் குடும்பத்தோடு நம் அனைவருக்கும் பகவத் ராமானுஜருடைய கட்டாட்சம் எப்போதும் நீங்காத செல்வமாக இருந்து அவர் ஆசைப்பட்டபடிக்கு நாம் ஒவ்வொருத்தரும் பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் நிறைய கைங்கரியம் செய்வதில் ஈடுபட வேண்டும். இதை ஆழ்வாரே ஒரு பாசுரத்தில் சொல்லும் போது, திருமால் அடியார்களை பூசிக்க நோற்றார்களே, பகவத் பக்தர்கள் யாரோ அவர்களை பூஜிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கணும். ராமானுஜர் ஒரு பக்தர், அவரை பூஜிக்கும் பாக்கியமும் அவசியம் கிட்டட்டும் என்று வேண்டிக் கொண்டு ராமானுஜர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜுனா காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம் என்று கூறி, இன்று முக்கியமான நன்னாளில் அனைவருக்குமாக பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.
இந்த என் பணி ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இதனை தினமும் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரின் மூலம் டவுன்லோட் செய்து கொள்ளவும். நாள்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.